கல்யாணம் ஆகாத பெண்கள் சார்ந்து போட்டு வைக்க வேண்டும், கல்யாணம் ஆன பெண்கள் குங்குமம் போட்டு வைக்க வேண்டும், கல்யாணம் ஆகி புருஷனோடு வாழ்ந்து நிறைஞ்ச வயசு வந்து மங்களமா இருக்கிற பெண்கள் விபூதி பூசி அதன் மேலே குங்குமம் போட்டு வைக்க வேண்டும், புருஷனை இழந்தவர்கள் விபூதி மட்டும் பூச வேண்டும். விபூதி பூசி ஒரு பெண் குங்குமம் போட்டு வைத்திருந்தால் 50 வயசுக்கு மேலே நிறைந்த வயசு, கணவனோடு இருக்கிறாள் ஆனால் உடல் உறவு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள், அந்த பருவத்தை அடைந்து விட்டாள் என்று அர்த்தம். அப்ப சார்ந்து போட்டு ஏன் வைக்கணும் என்று கேட்டால், இவ்வளவு பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள், இங்க இவ்வளவு பேர் உட்கார்ந்திருக்கிறீர்கள், எல்லாம் கலைந்து போகும்போது இங்க பெண்ணை பிள்ளையை பெற்றவர்கள் இருப்பீர்கள், அங்கே பெண்கள் இருப்பார்கள், ஒரு பெண்ணை பார்க்கும் போது இந்த பெண் கல்யாணம் ஆகாதவள்னு தெரியும், நல்ல பொண்ணா இருக்கு, யாரு பொண்ணுன்னு விசாரிச்சா போதும், ஆனவளா ஆகாதவளான்னு விசாரிக்க வேண்டாம், நம்ம பையனுக்கு பேசலாமா என்று தோன்றும், கல்யாணம் பேசுவதற்கு வாய்ப்பா இருக்கு. அதே பெண் கோவிலுக்கு போனா அவள் கையில விபூதி குங்குமம் கொடுக்கிறார்களே, அந்த விபூதியும் குங்குமத்தையும் எப்ப என்ன செய்வது, அவ சார்ந்து போட்டுதானே வைக்கணும் என்று கேட்போம் அல்லவா. அதற்கும் அவள் அழகா சொன்னான், அந்த விபூதியும் குங்குமத்தையும் கழுத்துல பூசிக்கணும், இறைவா எனக்கு நல்ல மாங்கல்யத்தை இங்கே கொடு என்று அவனை வேண்டிக் கொள்ள வேண்டும். அதற்காக நம்முடைய பழைய மரபுகளிலே ஒன்று கூட தவறான மரபு இல்ல, வாசல்ல இருப்பது படி, அதன் மேலே இருப்பது நிலை, இந்த நிலை மாதிரி உன்னுடைய நிலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். ஆனாலும் உலகத்திலே பெரியவர்கள் முன்னாலே நீ படிந்து நிற்க வேண்டும், படியிலே ஏறி நிலையை பார்த்து வீட்டுக்குள்ளே நீ போகிறாய். நான் அதை எழுதும் போது வேற அர்த்தமும் எழுதினேன், படி என்றால் படியிலே ஏறி நின்று படிக்கிறோம், திரும்பி வரும்போது படியை தாண்டி வருகிறோம் என்பது. படி தாண்டா பத்திரி என்கிறார்களே, அதுக்கு என்ன அர்த்தம், காரி வாங்க கூட படியை தாண்ட கூடாது, படியை தாண்டி வந்து காரி வாங்கிட்டு ஆஹா பத்திரி இல்லை இவள் என்ற அர்த்தம் அதற்கு, படிதலை தாண்டாத பத்தினி என்ற அர்த்தம் அதற்கு, படிதல் படி பணிவு, இந்த பணிவை தாண்டாத பத்திரி என்ற அர்த்தம் அதற்கு. ஆக ஜனனத்திலே இருந்து மரணம் வரைக்கு லௌகீக விஷயங்களை எப்படி நான் வாழ வேண்டும் என்பதை பற்றி மட்டுமேதான் இந்து தர்மத்திலே நான் சிந்திக்கிறேன். பிராணங்களுக்குள்ளே எவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கிறது, எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கிறது என்பதற்குள்ள இனிதான் போக போகிறேன். ஒரு பொண்ணுக்கு கல்யாணமான உடனேயே திருவான்மியூரில் ஒரு நிலம் வாங்கியிருக்கிறேன், அங்கே ஒரு சின்ன கிருஷ்ணன் கோயில் கட்டுவதற்கு வசதியாக பண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறேன், அங்கேயே உட்கார்ந்து இந்து தர்மத்தை பற்றி எழுதி ஆண்டவன் எனக்கு ஆயுள் ஒரு 5 வருஷமாவது கொடுத்தாரானால் இன்னும் ஒரு 2 நல்ல புத்தகத்தையாவது நிச்சயமாக எழுதலாம் என்ற ஆசை உண்டு. பரபரப்பில்லாமல் உட்கார்ந்து எழுத வேண்டும். கீதையை பற்றி நம் பகவத்கீதையிலே இப்பொழுது நிறைய படித்துக் கொண்டு வருகிறேன், அதை நன்றாக செறிந்த விஷயங்களை மட்டுமே தான் நான் இப்போது ஓரளவுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கதை அடிக்க ஆரம்பித்தால் பயங்கரமா போயிடும், ஏன்னால் பெரியவர்கள் பல பேர் பேசிய இடம் இது. அதனாலே நான் இந்த சில விஷயங்களை எனக்கு தெரிந்த விஷயங்கள், இன்னும் நான் பல விஷயங்களை படிக்க படிக்க உள்ளே போக போக, அதுவும் இந்தோனேஷியாவிலே பார்த்தபோதுதான் ஹிந்து மதத்தினுடைய மகிமை என்ன என்பதே தெரிந்தது. இந்தோனேஷியாவிலே நாங்கள் போய்கொண்டே இருந்தோம், தட்டிலே சீனி, தட்டிலே பெரிய பூசணிக்காய், தட்டிலே கத்திரிக்காய் வைத்து ஒரு கூட்டம் போய் கொண்டிருக்கிறது. யாருக்கும் தமிழ் தெரியவில்லை. உன் பேரன் கேட்டால் ஒருத்தி ஜானகி, ஒருத்தி சரோஜா. இந்து தர்மம் அங்கே போயிருக்கிறது. கோயிலில் போய் உட்கார்ந்தால் அசல் நம்மூர் சுப்பிரமணியர் மாதிரியே இருக்கிறார் ஒருத்தர், இது வரைக்கும் வேட்டி கட்டியிருக்கிறார். அங்கே இருக்கிறது ஹிந்து மதம். மரணத்திலே முடிவிலே அவர்கள் எரிக்கிறார்கள், நம் மாதிரியே எல்லாம் நடந்து கொள்கிறார்கள். ஹிந்து மதத்திலே இருந்து முஸ்லீம் மதத்துக்கு ஒருவனும் மாறக்கூடாது, பாலியிலே அவர்களுடைய சம்பிரதாயம். ஒரு ஹிந்து பெண்ணும் ஒரு முஸ்லீமும் காதலித்தால் அந்த முஸ்லீம் தான் ஹிந்துவாக மதம் மாற வேண்டுமே தவிர ஹிந்து மாறக்கூடாது. இப்படி 27% இருந்த முஸ்லீம்களை 24% முஸ்லீம்களை இந்துக்களாக மாற்றி விட்டார்கள் பாலியிலே. இப்ப 3% தான் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் அங்கு. வெறி பிடிச்ச இந்து இருக்கிறான் பாலியிலே. அவன் அப்படி இருப்பதற்கு நியாயம் உண்டு. வாழ்க்கையிலே எதிரொலி 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 என்று கேட்கும் போதெல்லாம் ஆண்டவனுடைய நினைவர்கள் எனக்கு சுத்தமா தெரிகிறது. எனக்கு கனவிலே முதல் நாளிலே வரும், நாளைக்கு என்ன நடக்க போகிறது என்று இன்றைக்கு தோன்றும், இன்னொரு விஷயம் நடக்க போகிறது என்பது எனக்கு புரிகிறது. அந்த துயரங்களுக்கு நான் தயாராகி கொள்கிறேன், இன்னொரு விஷயம் வரும், இந்த விஷயம் வந்து தீரும் என்று என்னை நானே பக்குவப்படுத்திக் கொள்கிறேன். இன்னும் நான் சொல்லுவேன், என்னுடைய நண்பர்கள் பல பேர் முதலமைச்சராக ஆன பிற்பாடு என்னுடைய நண்பர் கருணாநிதி அவர்களை, இது என்னையா காப்பு என்று கேட்டேன். இல்லை, இது ராஜாஜி போட்ட காப்பு என்றார். என்ன விஷயம், இது ஏதோ ரொம்ப ராசியான காப்புன்னு சொன்னார், வேற ஒண்ணும் இல்லை, உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னார், அவ்வளவுதான். அவருக்கு தோன்றுகிறது இதுல ராஜாஜி போடுகிறார், இதுல என்னமோ தெய்வாம்சம் இருக்கும் என்று. அதற்கு பிற்பாடு அவர் என்னிடம் ஒரு புத்தகத்தை கொடுத்தார், பாத்தியாயா என்றார். அவர் பிறந்தது ஜூன் 3 ஐந்தாம் ஜார்ஜ் பிறந்ததும் ஜூன் 3 ஆட்சியோகம் இருக்கும் என்று எழுதியிருக்கிறார் ஐயா. ஆட்சியோகம் இல்லை என்றால் அண்ணா வந்த 1 வருஷத்திலே சாவாரா? அடுத்த அற்போல் வரவேண்டியவர் என்று கருதுகிறவருக்கு இடமில்லாமல் நீங்கள் வர முடியுமா? அது ஜூன் 3 ரகசியம் என்றால் ஜூன் 3 அந்த ரகசியத்தை வைத்த ரகசியத்தை தான் நான் வணங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று அவருக்கு நான் சொன்னேன். எல்லாருக்கும் இப்பொழுது புரிகிறது, திடீரென்று ஒரு நாள் ஒரு பெரிய நடிகர் பரம்பரையாகவே அவர் நாட்டியம் பேசியவர் திருப்பதி மலை மேலே விழுந்து உருண்டு கொண்டிருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷம், மனதிற்கு அந்த நம்பிக்கை வந்திருக்கிறது என்று. காரணம், வாழ்க்கையிலே அந்த விஷயங்கள் எதிரொலிக்க அந்த ஞாபகம், நம்பிக்கை. பெண்கள் அதிகம் இருக்கிறார்கள், கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேச வேண்டியிருக்கிறது. மனைவி பக்கத்திலே வைத்துக் கொண்டு இரவிலே பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த மனைவியை நீ நம்பினால்தான் அந்த இரவு உனக்கு சந்தோஷம். கொஞ்சம் சந்தேகம் அங்கே உனக்கு வந்தாலும் கூட சந்தோஷம் கிடையாது. அந்த சந்தேகம் தான் டெவலப் ஆகிக்கொண்டே போகுமே தவிர சந்தோஷம் டெவலப் ஆகாது. சந்தேகம் எங்கே தோன்றுகிறதோ அங்கே சந்தோஷம் டெவலப் ஆகாது. நம்பிக்கையின் மூலம் தான் நடபடி. பையன் காலேஜுக்கு போகிறேன் என்று 250 ரூபாய் பணம் கேட்கிறான், நம்பித்தான் கொடுத்து அனுப்புகிறோம். அவன் காலேஜுக்கு போவான் என்று நம்பி வீட்டில் இருக்கணும். நான் எங்க போனான்னு பின்னாலேயே போகக்கூடாது. அவன் எங்கேயாவது நுழைவான், 2 சிகரெட்டை தம்பிடிச்சு எடுப்பான், கண்டுக்கூடாது. அவன் திரும்பி வீட்டுக்கு வரும்போது காலேஜில இருந்து வர்றான் என்று நம்பி அவனை வரவேற்கணும். அது அவனுக்கு என்ன தோன்றும் என்றால் ஒரு கட்டத்தில் அவனுக்கே இதன் மீது அருவறுப்பு தோன்றும். நீங்கள் புத்தி சொல்ல வேண்டிய அவசியமே அவனுக்கு கிடையாது. ஹோட்டலுக்கு போகிறோம், நம்பிக்கையோடு தானே போகிறோம். போய் உட்கார்ந்து கொண்டு மசால் தோசை 2 என்று ஆர்டர் கொடுக்குறோம். அவன் பல பல பழங்களை பிளேட்டில் கொண்டு வந்து அற்புதமான மசால் தோசையை கொண்டு வந்து வைக்கிறான். உடனே அதை புட்டு புட்டு சாப்பிட்டு விட்டு என்ன அருமையான தோசைன்னு மரியாதையாக வெளியில் வந்துடணும். எப்படி சொல்கிறான் இதை? இதை அடுப்படிக்குள்ளே எட்டி பார்த்தா அப்போதான் மூக்கு சிந்தி போடுவான். வேறுவையை வலிச்சு விடுவான். ஒருவேளை அந்த உப்புலையே அதை ஆட்டினாலும் ஆட்டியிருப்பான். நம்பிக்கை தானே. சேலத்துக்கு போக வேண்டும் என்று நீ விரும்பினால் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகணும், மதுரைக்கு போகணும்னு விரும்பினால் எக்மோர் ஸ்டேஷனுக்கு போகணும். சேலத்துக்கு எதுலையா போகணும்னு கேட்ப, ரயிலில் போகணும்னு ஒருத்தர் சொல்லுவான். எக்மோர் ஸ்டேஷனில் போய் ரயிலில் ஏறுறேன், அது சேலம் போகாது, ரயிலில் போகணும்னு சொன்னான். நானும் ரயிலில் தான் போகிறேன், அது சேலம் போகலையே, மதுரை போகுதுன்னா அது நீ ஏற வேண்டிய ரயில் வேறு. தப்பான ரயிலில் ஏறி உட்கார்ந்து கொண்டு என்ன கடவுள் கொண்டு போகவில்லையே என்னை சரியான இடத்துக்கு கொண்டு போகவில்லை என்றால் என்ன அர்த்தம்? ரயில் எப்போ போனாலும் என்ன எங்கள்கிட்ட டிக்கெட் இருக்கு என்பதாலே பயன் கிடையாது. நம்பி தொடர்ந்தால் பலன்தது. எனக்கு நன்றாக தெரிகிறது, நான் நம்பி அப்படியே பாரத்தை அவன் மேலே போடு என்றார். அவன் மேலே போட்டேன். அந்த பாரம் முழுக்க அவன் மேலதான் இருக்கிறது. இப்போ என் மேல பாரம் கிடையாது. நீங்க வேண்டுமானால் செய்து பாருங்கள். பின்னால வர்றார் ராமசாமி, அவர் காலில் குத்தட்டம்னு ஒரு கண்ணாடி தோண்ட பிளாட்ஃபார்த்துல போட்டு நீ போ, அவர் காலில் குத்தவே குத்தாசு. நீ எப்ப திரும்பி வர்றேன்னு காத்துக்கிட்டே இருக்கும். ரெண்டு மாசம் வரைக்கும் கூட காத்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் குத்துறதுக்கு அப்புறம் உனக்கு ஞாபகம், அன்னைக்கு நாம தானே போட்டோம் இதே என்று. எங்கேயா இருந்து ஒருவன் இயக்கி கொண்டிருக்கிறான், எந்த நேரத்தில் எந்த காய நகர்த்தினால் எப்படி விளையாடலாம் என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும். என் வாழ்க்கையிலே ஏற்பட்ட துன்பங்கள், சலனங்கள், கஷ்டங்களை நினைத்தால் எனக்கு திகைப்பா வரும். முதல்ல எனக்கு ஒரு வாழ்க்கையில் சின்ன வயதில் ஒரு காதல், அது ஒரு தோல்வி. அந்த கதையை விளக்க இது இடமல்ல. அடுத்தாற் போல என்னை ஸ்வீகாரம் கூட்டி கொண்டு போனார்கள். எங்களுடைய ஜாதி வழக்கப்படி ஒரு இடத்திற்கு ஸ்வீகாரமாக அழைத்து கொண்டு தெருவழியிலே ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவார்கள். அழைத்து கொண்டு போகிற வழியில் எல்லாம் காட்டிக்கொண்டே போனார்கள். போகிற வழியில் போய்கொண்டே இருந்தேன். அப்போ காட்டினார்கள், இதோ இந்த வீட்டில் ஸ்வீகாரம் ஒரு பையன் வர்றான்னா அந்த வீட்டில் கொஞ்சம் சொத்து இருக்குன்னு அர்த்தம். ஆனால் ஸ்வீகாரம் போயும் சொத்து இல்லாமல் போனவன் நான் ஒருத்தந்தான். பையனும் கொஞ்சம் நல்லவனா இருப்பான்னு அர்த்தம். ஆகவே ஒரு 10-15 பேர் பெண்கள் கொடுப்பார்கள், பெண் கொடுக்க வருவார்கள். அப்படியே பார்த்து கொண்டே போகும்போது சொன்னால், அதோ அந்த பெண்ணை பார்த்துருக்குறோம், ஜாதகம் கொடுத்துருக்கிறார்கள். ஒரு பொண்ணு ஜன்னலில் நின்று பாதி ஜன்னலில் எட்டி பார்த்துட்டு இருக்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்தோடனே இந்த வீட்டில் இதுக்கு ஒரு பொண்ணு, இந்த எல்லாம் அந்த பக்கமாகவே அழைச்சி கொண்டு வருவார்கள் அவங்க பார்க்கணுங்கிறதுக்காக. இந்த பொண்ணு ஜாதகம் கொடுத்துருக்கிறார்கள். அப்போ மெதுவாக பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு வேண்டது. திரும்பி இந்த பக்கமாக காமிச்சு கொண்டு வந்தார்கள், இந்த வீட்டில் ஒரு பொண்ணு ஜாதகம் கொடுத்துருக்கிறார்கள். அதை பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு, ஒரு பத்து பொண்ணை காட்டினார்கள் வீட்டுக்கு வந்து. வீட்டுக்கு வந்தோடனே சுயார் தயாரிட்டார்கள், தம்பி உனக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு. 20 வயசு எனக்கு, எல்லாமே பிடிச்சிருக்குது. ஏன்னா இது தேர்ந்தெடுக்கிற வயசே இல்லை, பார்த்த உடனே போட்டோ பிடிக்கிற மாதிரி பிடிச்சி போடும். அது எல்லாமே பிடிச்சிருக்கிறது. இது இப்படி சொன்னா எப்படின்னாரு. எல்லாத்தையும் செஞ்சு வைக்கிறனாலும் சம்மதம், எதையாவது இதுல செஞ்சு வைக்கிறனாலும் சம்மதம் என்று பரிசு சொல்லிட்டு வந்து விட்டு திரும்பி இங்கேருந்து போறது. எங்க ஜாதி ஒரு நல்ல ஜாதி, செட்டியார் ஜாதி இருக்கிறதே, அவன் வாழவும் விட மாட்டான், சாகவும் விட மாட்டான். அவன் என்ன செய்தான், அவ்வளவு பேரும் அந்த பெண்கள் பல பேருக்கு சில பணக்கார வீட்டுல அந்த பெண்களை கேட்டிருந்தாரு. அந்த வீடுகளில் கொடுக்க அவர்களுக்கு மனமில்லை. அது ரொம்ப அழகான பொண்ணு, ரெண்டு பொண்ணு. நான் அந்த பெண்ணை பேசுவார்கள் நினைத்து, அந்த பெண்ணை தன் வீட்டில் செய்ய மாட்டேன்ட்டார்களேங்கிறதுக்காக எனக்கு செய்யக்கூடாதுன்னு என் தாயார்கிட்ட சொல்லி, அவளுக்கு செவ்வாய் தோஷம், இவளுக்கு புதன் தோஷம் என்று சொல்லி கெடுத்துட்டார்கள். கடைசியாக 3 மாசம் ஆச்சு, எனக்கும் உடம்பு சாமிலேயே கல்யாணம் பேசி முடியுங்க என் தாயார் சொல்லி கடைசியாக ஒரு பெண்ணை பேசி முடித்தார்கள். பேசி முடித்து என் யோசனையை கூட கேட்கவில்லை, தந்தி கொடுத்தார்கள் நிச்சயதாம்பூலத்துக்கு. முதல் நாள் நான் ரயிலில் புறப்பட்டு போகும்போது நிச்சயதாம்பூலம் முடிந்து போய்விட்டு, முடிந்து போன உடனேயே என்னை கொண்டு போய் பெண்ணை பார்க்கணுமா. நாங்கள் இனி பார்த்தாலும் ஒன்றுதான், பார்க்காட்டியும் ஒன்றுதான், சரி பார்க்குறேன்னு பெண்ணை கொண்டு போய் காட்டினார்கள். பெண்ணை கொண்டு போய் காட்டி இதுதான் பொண்ணு என்றார்கள். பார்த்துட்டு வந்துட்டு நானும் பரவாயில்லை, பார்த்துட்டு வந்த ஒரு பாடு வீட்டுக்குள்ளே நான் உட்கார்ந்துருக்கிறேன். வெளியில் எல்லாரும் ஆட்சிமார்கள்லாம் பேசிக்கிறாங்க, மூக்கு மேலே பார்த்துருக்குங்கிற ஆவர்த்தி, என்ன இப்படி பச்சை பசலையாக பிடிச்சிருக்குங்கிற ஆவர்த்தி. திருமணம் முடிந்தது. என்ன செய்வது, சாதாரண மனுஷனாக இருந்தால் எனக்கு என்ன தோன்றும், எனக்கு என்ன தோன்றிட்டு இருந்தால், விரும்பியது கிடைக்கவில்லை என்றால் கிடைத்ததை விரும்பு. நான் விரும்பியது எனக்கு கிடைக்கவில்லை, கிடைத்ததை விரும்பினேன். 7 குழந்தை பிறந்து 3 பொண்ணு, 2 பொண்ணு கல்யாணம் ஆச்சு, இன்னொரு பொண்ணுக்கு வைகாசி மாசம், அதோட பொண்ணு தீர்ந்து வச்சு கதை முடிஞ்சு. துன்பங்களை ஏற்றுக்கொள்ள பழகி, அந்த துன்பங்களை சகித்துக் கொள்ள பழகிக் கொள்ள வேண்டும். இறைவன் ஒரு கட்டத்தில் கருணை விடும்.